السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأما من أوتي كتابه وراء ظهره فسوف يدعو ثبورا ويصلى سعيرا، إنه كان في أهله مسرورا، صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும், இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, புனிதமான சங்கையான ஹஜ்ஜுடைய காலகட்டத்திலே நாம் அனைவரும் இருக்கிறோம். இந்த ஹஜ்ஜுடைய கடமை என்பது ஒரு அழகான குடும்பத்தினருடைய நல்ல பல செயல்பாடுகளை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு மகத்தான கடமை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் இந்த பூமிக்கு மேலால் தனிநபராக நின்றல்ல, குடும்பமாக இருந்து அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தினார்கள். அல்லாஹ் அவர்களை எப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்தானோ அப்படி வாழ்ந்தார்கள். பெரியவர்களே, குடும்பம் என்பது இந்த உலக வாழ்விலே மிக மிக பிரதானமான ஒரு பகுதி. குடும்ப நிறுவனம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நிறுவனம். குர்ஆனிலே அல்லாஹ் அதிகமாக பல இடங்களில் பல தடவை பேசிய தலைப்புகளில் ஒன்று குடும்ப வாழ்க்கை. நபிமார்களுடைய நுபுவத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். நபிமார்களுடைய அறிவை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். நபிமார்களுடைய தாவத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அது மட்டும் இல்ல, நபிமார்களுடைய குடும்பத்தினர்களை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குடும்ப வாழ்க்கை உலகத்தோட முடிஞ்சு போற உண்டில்ல. இந்த உலகத்துல நாங்க கணவன் மனைவியா வாழ்றோம், வாப்பா புள்ளகள் உம்மா எல்லாரும் வாழ்றோம், எங்கட மௌத்தோட இது முடிஞ்சி என்பதல்ல. அல்லாஹ் சொர்க்கத்திலும் குடும்ப வாழ்க்கையை வச்சிருக்கிறார். உலகத்தில முழு குடும்பமும் சேர்ந்து
அல்லாஹ் எதிர்பார்க்கிற மாதிரி வாழுவோம் என்றிருந்தா நாளைக்கு சொர்க்கத்தில் குடும்பமா வாழலாம். ஜன்னத்து அதனின் யதுகுலூனஹா வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வஅஸ்வாஜிஹிம் வதுர்ரியாதிஹிம். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள போவாங்க, அவங்களோட அவங்களோட பெற்றார்கள் மனைவிமார் புள்ளகள் எல்லாரும் போவாங்க. சாலிஹானவர்களா வாழ்ந்திருந்தா அப்படி ஒரு குடும்பம் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ந்தா அந்த இடத்துக்கு மலக்குமார்கள் இந்த குடும்பத்தை விசிட் பண்றதுக்காக மலக்குமார்கள் வருவாங்க. சலாமுன் அலைக்கும், இவர்களுக்கு வந்து சலாம் சொல்லுவாங்க. எல்லா சொர்க்கவாசிகளுக்கும் உரிய சலாம் இல்லை, இது பொதுவா எல்லா சொர்க்கவாசிகளுக்கும் சலாம் சொல்றத பத்தி குர்ஆன்ல இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லிட்டான். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள போற நேரம் ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட அவர்களுடைய ஜமாஅத் நின்று அவர்களை வரவேற்பாங்க, சலாம் சொல்லுவார்கள். இது பொதுவா எல்லா சொர்க்கவாசிகளுக்கும். ஆனா சொர்க்கத்துல ஒரு குடும்பம் ஒன்று சேரும் இருந்தா அந்த இடத்துக்கு விசேஷமா மலக்குமார்கள் போவாங்க, அவர்களுக்கு ஸ்பெஷலா சலாம் சொல்லுவாங்க. காரணம் பிமா சபர்த்தும், குர்ஆன் சொல்லுது அந்த சொர்க்கவாசிகள் அந்த இடத்துல லேசா சேரல்ல, ஒரு குடும்பம் சுவனத்தில் ஒன்று சேருவது என்பது சாதாரணமா சாதிக்க இல்லாது. ஒரு தனி மனிதன் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறார், ஓரளவு கஷ்டத்தோட தியாகத்தோட சாதிக்க இயலும். நான் நினைக்கிறேன் நான் தஹஜ்ஜுத் தவறாம தொழணும், அஞ்சு நேரமும் முன்சஃப்ல தொழணும், ஏண்ட கண்ணால ஹராமான ஒரு பார்வை பார்க்கப்படாது, நான் படம் பார்க்க மாட்டேன், நான் பாட்டு கேட்க மாட்டேன், நான் களவெடுக்க மாட்டேன், இப்படின்னு எனக்கு நான் பல சட்டங்களை போட்டு நான் வாழ நினைக்கிறேன், ஒரு அளவு கஷ்டத்தோட சாதிக்கலாம். ஆனா ஒருத்தர் நினைக்கிறார் ஏண்ட வீட்டுக்குள்ளால் இருக்கிற எல்லாரும் தொழுகையாளிகளா இருக்கணும், ஏண்ட வீட்டுக்குள்ள ஏண்ட குடும்பத்துல தம்பி தாத்தா தங்கச்சி ஏண்ட புள்ளகள் ஏண்ட பெற்றார்கள் எல்லாருமே அல்லாஹ் கட்டளைய எடுத்து நடக்கக்கூடிய நல்லவர்களாகத்தான் இருக்கணும். ஏண்ட வீட்டுக்குள்ள ஹராம் நடக்கப்படாது, ஏண்ட குடும்பத்தில் ஹராம் நடக்கப்படாது, இப்படின்னு ஒருத்தர் நினைச்சா அவர் அதை லேசா சாதிச்சு கொள்றது கஷ்டம், அவருக்கு நிறைய எதிர்ப்பு வரும். உங்களோட மார்க்கத்தை நீங்க வச்சு கொள்ளுங்க, எங்களுக்கு மார்க்கம் சொல்ல வரவான குடும்பத்தில் உள்ளவங்களே சொல்லுவாங்க. பெரியவர்களே, ஒரு குடும்பம் முழுக்க சொர்க்கத்துக்குள்ள நுழைவது என்பது கஷ்டம். கஷ்டமா இருந்தாலும் சாதிக்க வேண்டிய ஒரு வேலை, சாதிக்க வேண்டிய ஒரு சாதனை. ஏன் நான் சொர்க்கத்துல ஏண்ட வாப்பா நரகத்துல, நான் சொர்க்கத்துல உமா நரகத்துல, கணவன் சொர்க்கத்துல மனைவி நரகத்துல, மனைவி சொர்க்கத்துல கணவன் நரகத்துல, புள்ளகள் உமா வாப்பா சொர்க்கத்துல புள்ளகள் நரகத்துல, எப்படி இருக்கும் அந்த நேரம் மனசு? இன்றைக்கு நாங்க பெருசுப்படுத்துறோம் இல்ல, அவங்க அவங்க அவங்களுக்கு அவங்கட ஸ்டைல்ல வாழட்டும், நாம யாருக்கும் சொல்லலாம். அவங்க எப்படி வாழணும்ன்றது அவங்க தான் முடிவு செய்யணும். ஆனா நாங்க நல்லா வாழணும். நான் சொல்லுகிறேன், நான் இபாதம் செய்யறேன், நான் ஹராத்துல இல்ல, என்ன வியாபாரம் ஹலால், என்ன நடவடிக்கைகள் அல்லாஹ்க்கு பொருத்தம். ஆனா இந்த குடும்பத்தில் என்ன பிள்ளைகளோட நிலைமை என்ன, என்ன மனைவியோட நிலைமை என்ன, இத நாங்க பொருட்படுத்துறோம் இல்ல. நாளைக்கு சொர்க்கத்துல குடும்பத்தில் அறவாசி, சொர்க்கத்தில் அறவாசி, நரகத்தில். பெரியவர்களே, சகோதரர்களே, குடும்பமா சொர்க்கத்துக்கு போறதுதான் ஆக பெரிய சாதனை. இத நாங்க சாதிக்கணும் பூமிக்கு மேல. நபிமார்கள் சாதிச்சாங்க, சஹாபாக்கள் சாதிச்சாங்க. நாங்க இன்னைக்கு எங்கட குடும்பத்தில் நான் கொஞ்சம் மார்க்கத்தோட தொடர்பா இருந்தா, நான் யாருக்கும் மார்க்கத்தை சொல்றதுக்கு தயார் இல்ல. நான் நினைக்கிற என்னண்டா, எனக்கு இந்த ஃபேமிலியில, எனக்கு இந்த குடும்பத்தில் இருக்கிற கௌரவத்தை நான் பாதுகாத்துக் கொள்ளணும். நான் இதெல்லாம் சொல்ல போனா எனக்கு இருக்கிற கௌரவம் இல்லா போயிடும். பெரியவர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நினைச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? அதனால குடும்பம் அல்லாஹ்க்கு பொருத்தமான குடும்பமா மாறணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் யாரோ ஒருத்தர் பள்ளியோட தொடர்பு, யாரோ ஒருத்தர் நல்லவரா இருக்கிறாங்க, ஆனா மத்தவங்கட நிலைமை என்ன? குடும்பத்தில் ஒருத்தர் ஆலிம், குடும்பத்தில் ஒருத்தர் தாய், குடும்பத்தில் ஒருத்தர் ஆவி, ஒருத்தர் இருக்கிறார் முன்சப்ல, அந்த குடும்பத்தில் உள்ள மத்தவங்கட நிலைமை என்ன? தொழுகை இல்ல, வியாபாரம் ஹராம், இவங்கட ஆகிராவுடைய நிலைமை என்னவாகும்? அல்லாஹ் குர்ஆன்ல சில குடும்பங்களை முன்னுதாரணமா உதாரணமாக சொல்லி காட்டுறார். இன்னல்லாஹ் ஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹிம வ ஆல இம்ரான் அலல் ஆலமீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்க்கு நெருக்கமான அடியார்களா வாழ்ந்தது போல, ஆலு இப்ராஹிம், ஆலு இம்ரான், இப்ராஹிமுடைய குடும்பம், இம்ரானுடைய குடும்பம் அல்லாஹ்வால தெரிவு செய்யப்பட்ட குடும்பம். ரப் குர்ஆன்ல சொல்றான், இவங்கட குடும்பம் உலகத்தில் இருக்கிற மற்ற குடும்பங்கள் போல இல்ல. இவங்கட குடும்பம் ஆச்சரியமான குடும்ப வாழ்க்கை வாழ்றான். ஆலு இம்ரான் என்றா யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பட பேர் இம்ரான். இஸ் காலத் இம்ராது இம்ரான் ரப்பி, இம்ரானும் அவருடைய மனைவி ஹன்னா பின் ஃபாகூத். எவ்வளவு அழகான குடும்ப வாழ்க்கை! குர்ஆன்ல அல்லாஹ் அந்த குடும்ப வாழ்க்கையை சொல்லி காட்டுறான். இவங்க அழகான குடும்பமா பூமிக்கு மேல வாழ்ந்தாங்க. இப்ராஹிமுடைய குடும்பம் அழகான குடும்பமா பூமிக்கு மேல வாழ்ந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருமணமாகி பல வருஷம் புள்ள இல்ல, புள்ள வேணும்னு ரொம்ப இடத்துல துவா செய்யறாங்க. அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு புள்ளகளையும் வச்சுக்கொண்டு ரொம்ப இடத்துல துவா. நாங்களும் எங்கட புள்ளகளுக்கு துவா செய்யறோம். புள்ளகளுக்கு துவா செய்யாத எந்த பாப்பாவும் இல்ல, மனைவிக்கு துவா செய்யாத கணவன் இல்ல. ஆனா என்ன துவா செய்யறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குடும்பத்துக்கு செஞ்ச துவா என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வைஸ்ஹா. இந்த வயோதிபத்தில் இஸ்மாயில் இஸ்ஹாக் ரெண்டு புள்ளைய ரப்பு தந்தான். அப்படின்னு ரப்ப புகழ்ந்துட்டு என்ன துவா, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி, எல்லா நானும் ஏண்ட புள்ளகளும் ஏண்ட குடும்பமும் தொழுகையாளிகளா இருக்கணும்.
www.acmyc.com
எங்கள் எல்லாரையும் தொழுகையாளிகள் ஆக்கிறே அல்லா. ஏண்ட வீட்டுக்குள்ள தொழாத யாரும் இருக்கப்படாது. தொழுகையாளிகளா தான் ஏண்ட குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தவரும் இருக்கணும். இன்னொரு இடத்துல துவா செஞ்சாங்க, வஜுனுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், யல்லா நானும் என் புள்ளகளும் நானும் என் குடும்பமும் சிலை வணக்கத்தில் ஈடுபடப்படாய் அல்லாஹ். எங்களை இணை வைக்கக்கூடிய மோசமான மனிதர்களா என்னைய என் குடும்பத்தை மாத்திராதே அல்லாஹ். ஒரு நபி செஞ்சிருக்கிற துவா எங்களை முஸ்லிமா வாழ்ந்து மௌத்தாக்கியா அல்லாஹ், எங்களை காபிரா முஸ்ரிக்கா மாத்திராதே அல்லாஹ், ஏண்ட ஈமான ஏண்ட புள்ளகளுடைய ஈமான பாதுகாத்திரே அல்லாஹ், குடும்பத்தின ஈமான தொழுகைய பாதுகாத்திரே அல்லாஹ். ஒரு நபி தன் குடும்பத்துக்கு கேட்டிருக்கிற துவா, எப்பயாவது எங்கட குடும்பத்துக்கு இப்படி ஒரு துவா செஞ்சுக்கிறோமா? நாங்க செய்யற துவா, அல்லாஹ் எங்கட புள்ளகல கண்ணியமா வாழ வச்சிரு, தலகுனிய வச்சிடாத, நல்ல வருமானம், சொந்த வீடு, வாகனம், நல்ல அறிவு, நல்ல கணவனை, நல்ல மனைவிய கொடுத்துறியா அல்லாஹ். எங்கட புள்ள வியாபார விஷயமா வெளியே போறாரு, பறக்க செஞ்சிருயா அல்லாஹ். எவ்வளவு துவா செய்யறோம் ஏண்ட புள்ளையிட இபாதத்துக்காக குடும்ப தலைவர்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். ஏண்ட குடும்பத்தில் எத்தனை அங்கத்தவர்கள் இருக்கிறாங்க? எனக்கு ஒரு மனைவி, எனக்கு ஒரு புள்ள, ஏண்ட பொறுப்புல உள்ளவர்கள் அவங்கட துன்யா முறையா நடக்கணும். எல்லாருக்கும் கவலை இருக்குது. வீட்டுல இருந்து வார நேரம் ஒரு லிஸ்ட தந்தாங்க, இந்த இந்த சாமான் வாங்கிட்டு வாங்க, அத வாங்காம நாங்க வீட்டுக்கு போக இயலாது, போக மாட்டோம். அது ஒரு பெரிய பொறுப்பா நினைக்கிறோம். இன்னைக்கு பகல் சாப்பாடு யார் யாருக்கு கொடுக்கிறது ஏண்ட கடமையில இருக்குதோ அவளோ பேருக்கும் அவளோ பேருடைய சொர்க்கத்துக்கும் நாங்க பொறுப்புதாரிகள், அவங்கள தொழுகைக்கு நாங்க பொறுப்புதாரிகள். துன்யாவை முறையா கொடுக்கணும், துன்யாவில குறை செய்யப்படாது என்று நினைக்கிற நாங்க எங்கட பொறுப்புல இருக்கிற எங்கட புள்ளகள் எங்கட குடும்பம் அவங்கள ஆகிராவ எந்த அளவு நாங்க தயார் செஞ்சுக்கிறோம், அவங்கள சொர்க்கத்துடைய விஷயத்துல நாங்க எவ்வளவு கவனம் செலுத்திக்கிறோம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தஆலா நீண்ட காலத்துக்கு பின்னால புள்ளைய கொடுத்தா, அல்லாஹ்வோட ஆர்டர் மனைவியையும் புள்ளையையும் இப்படி ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு நீங்க போயிடணும். போயிட்டாங்க, சில வருடங்களுக்கு பின்னால திரும்பி வராங்க, மகன் வாப்பா கிட்ட போறாரு, வாப்பா வந்தோன்னு சொன்னாரு, மகனே அல்லாட ஆர்டர் அல்லாஹ் உங்களை அறுக்க சொல்றான், அல்லாஹ் சொல்றான் உங்களை அறுக்கட்டுமாம், என்ன செய்ய, உங்களோட ஐடியாவை சொல்லுங்க. அந்த சின்ன புள்ளையில வாயிலிருந்து வந்த வார்த்தை, வாப்பா அல்லாஹ் சொன்னதை செஞ்சிருங்க, வாப்பா அல்லாஹ் உங்களுக்கு எதை சொன்னானோ அதை செஞ்சிருங்க. நீங்க இந்த 10-12 வயசு புள்ளைக்கு அந்த பாடத்தை படிச்சு கொடுத்தது யார்? இதுதான் நாங்க யோசிக்க வேண்டிய இடம். எந்த ஸ்கூல்ல, எந்த மதரசால, எந்த வைட் போர்டுல, எந்த மத்தவில அந்த புள்ள பாடம் படிச்சிச்சு? படிச்சு கொடுக்க யாரும் இல்ல, உம்மாவும் மகனும் மட்டும் தான் இருந்தாங்க. உம்மாக்கும் தெரியா வாப்பா இப்படி ஒரு மெசேஜ் எடுத்துக்கொண்டுதான் வருவாரு. அப்ப எப்படி அந்த பதிலுக்கு தயாராகிச்சு அந்த புள்ள? யாரு சொல்லி கொடுத்த? யாரும் சொல்லி கொடுக்கல. அப்ப எங்கிருந்து வந்த பதில் அது? மனைவியையும் புள்ளையையும் விட்டுட்டு போற நேரம் அதுல ஹாஜர் கேட்டாங்க, இந்த இடத்துல விட்டுட்டு போறீங்களே, யாருமே இல்லையே, இது அல்லாஹ்வோட கட்டளையா? சொன்னாங்க ஆமா, அல்லாஹ்வோட கட்டளை. அப்ப சொன்னாங்க, அப்படின்னு இருந்தா அல்லாஹ் ஒரு நாளும் எங்களை வீணாக்க மாட்டார். நீங்க அல்லாஹ்வோட கட்டளைய நிறைவேற்றுறீங்களா? அல்லாஹ் சொன்னது செய்றீங்களா? அல்லாஹ் சொல்லித்தான் இப்படி செய்றீங்களா? ஒரு நாளும் ரப்ப எங்களை வீணாக்க மாட்டார். கைப்புள்ளைய மடியில வச்சுக்கொண்டு உம்மா பேசின இந்த வார்த்தை அந்த புள்ளையிட வாழ்க்கையில பிரதிபலிக்குது. அந்த புள்ள வளர்ந்து வருகிறது, அந்த புள்ளையிட வாயிலிருந்து வெளிவருகிறது வாப்பா, அல்லாஹ்வோட ஆர்டரா? அல்லாஹ் செய்ய சொல்லி இருக்கிறானா? நீங்க செஞ்சிருங்க, ஒரு நாளும் நஷ்டம் போகாது. இதுதான் குடும்ப வாழ்க்கை. நாங்க எங்களோட புள்ளைகளுக்கு சட்டம் போட தயார், எங்களோட மனைவிக்கு சட்டம் போட தயார், வாழ்ந்து காட்ட தயார் இல்ல. அதெல்லாம் நீங்க சரி சொல்லுங்க, இவருக்கு ஏறுதான்னு பாப்போம். நான் இவ்வளவு சொல்லியும் இவர் கேட்கிறார் இல்ல, நீங்க சரி சொல்லுங்க, ஏறாத. அப்படி புள்ளைகள் சொல்றத கேட்கறத விடவும் கண்ணால பாக்குறத வாழ்க்கையில் அமல் செய்யறது கூட. ஒரு ஆம்பளை புள்ள வாப்பாவை பார்த்து வளர்றார், ஒரு பொம்பளை புள்ள உம்மாவை பார்த்து வளருது. ஒரு பெண்ண்டா இப்படிதான் இருக்கணும், ஒரு ஆம்பளை இப்படிதான் இருக்கணும். ஒவ்வொரு வாப்பாமாரும் யோசிப்போ, ஏண்ட மகன் என்ன பார்த்து வாழ்ந்தா நல்லவனா வருவானா? யாருக்கு தைரியமா சொல்லேலும் புள்ளகரிடத்துல போய், மகனே நீ என்ன மாதிரி, என்ன மாதிரியாக நீ இந்த பூமிக்கு மேல என்ன மாதிரி ஒரு மனிதனா மாறணும் இப்படின்னு சொல்றதுக்கு ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் தயாராகணும். இல்லண்டா நாங்க எவ்வளோ சட்டம் போட்டாலும் எங்கட புள்ளகள் ஒரு நாளும் அதை எடுக்கப்போ புள்ள மதரசாக்கு வந்து மக்தபுக்கு வந்து படிச்சுட்டு போறாரு, தலையை மூடி சாப்பிடணும், உட்கார்ந்து சாப்பிடணும், வலது கையால சாப்பிடணும். ஆனா வீட்டுக்கு போனா நானா நடந்து நடந்து சாப்பிடுறாரு. வாப்பா ஒன்றுமே இல்லாம, தலைக்கு ஒன்றும் இல்லாம சாப்பிடுறாரு. ஒருத்தர் இடது கையால சாப்பிடுறாங்க. இந்த புள்ள இங்க படிக்கிறத அந்த வீட்டுக்குள்ள அமல் செய்யறன்றது எதிர்பார்க்க இல்லாது. அந்த புள்ள எதை அமல் செய்ய போகுது? அவங்கள வீட்டுக்குள்ளால யார் என்ன செய்யறாங்களோ அதைத்தான் அந்த புள்ள வாழ்க்கையில பின்பற்ற போகுது. அதனால எங்கட குடும்பம் முறையா வளரணும், முறையா உருவாகணும், மார்க்கத்தோட வளரணும், மார்க்கத்தோட மௌத்தாகணும். உலகத்தில் எப்படி நாங்க சந்தோஷமா வாழ்றோமோ, நாளைக்கு ஆகிறால நாளைக்கு சொர்க்கத்தில் நாங்க எல்லாரும் குடும்பமா வாழணும். எல்லாரும் சொர்க்கவாசி ஆகிருவோம் உண்டா? எங்களுக்கு இடையில அமல்கள் கூட குறைய இருக்கும். ஆனால் கூட அமல் செஞ்ச ஒருத்தருடைய அந்தஸ்தில் எல்லாரையும் கொண்டு சேர்த்துருவார். எங்கட குடும்பத்தில் பலர் சொர்க்கத்தில், ஆனா பலரும் பல அந்தஸ்தில் இருப்போம். எங்கட குடும்பத்தில் யாரு ஆக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறாரோ அவரோட எல்லாரையும் ரப்பு சேர்த்துருவார். பெரியவர்களே, அதனால நல்ல குடும்பமா வாழணும். நான் சுவனவாதியா மாறணும் என்பதில்லை என்ற டார்கெட். ஏண்ட பொறுப்புல இருக்கிற எல்லாரும் சொர்க்கவாசி ஆகணும். மனைவி கேட்கறதை எல்லாம் கொடுக்கிறோம், உம்மா பாப்பா கேட்கறதை எல்லாம் கொடுக்கிறோம், பிள்ளைகள் கேட்கறதை எல்லாம் வாங்கி கொடுக்கிறோம். ஏழாண்டு சொல்றதுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏண்ட மனைவிக்கு, ஏண்ட பிள்ளைகளுக்கு, ஏண்ட பெற்றோர்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுக்கிறது யார்? நாங்க இந்த உலகத்தோட எங்கட முடிஞ்சு மண்ணோட மண்ணாக இல்ல, இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்குது. இங்க சந்தோஷமா, இங்க நிம்மதியா, இங்க பெரிய மாளிகையில, இங்க பெரிய வாகனத்துல எங்கட குடும்பம் ஓடுது என்பதனால நாளை சொர்க்கத்திலையும் இதே மாதிரி வாழலுமா? சொர்க்கத்தில் எங்களுக்கு நிம்மதி தேவையில்லையா? மௌத்துக்கு பின்னால் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லையா? அந்த வாழ்க்கையில யாரு கை கொடுக்கிற எங்களுக்கு? அதனால உலகத்தில் எங்கட குடும்பத்தை கண் கலங்காம பார்க்கணும்னு எதிர்பார்க்கிற நாங்க ஆகிராலையும் கண் கலங்காம வைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இங்க ஒரு சொட்டு கண்ணீர் ஏண்ட புள்ளையிட கண்ணிலிருந்து வடிய விடுறதுக்கு நான் தயார் இல்ல. முறையா வாழ்ந்து மௌத்தாகலண்டா கண்ணீர் ஆறுகளா ஓடும் நாளைக்கு. அப்ப என்ன செய்ய போறோம்? அதனால ஏண்ட பொறுப்புல உள்ளவங்களை முறையா வளர்த்தாலாக்கணும். நாங்க இன்னைக்கு மார்க்கம் இருந்தா வீட்டுக்கு வெளியேண்டுதான் வச்சுக்கிறோம். நிறைய தீன்தாரிகள் பள்ளிக்கு வந்தா தீன்தாரி, பசார்ல மார்க்கத்தோட, சமூகத்துல மார்க்கத்தோட, ஆனா அதெல்லாம் ஸ்லீப்பரை கலட்டுற மாதிரி வெளியே கலட்டிட்டு தான் உள்ளுக்கு போறோம். வீட்டுக்குள்ள மார்க்கம் இல்ல, வீட்டுக்குள்ள மஹரமியத் இல்ல, வீட்டுக்குள்ள ஹராம் ஹலால் இல்ல. ஏண்டா எங்கட ஃபேமிலி கல்ச்சரி வராது? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டைல வச்சு நாங்க இப்படிதான், இந்த குடும்பம் இப்படிதான் பழக்கப்பட்டிருக்குது, எங்களுக்கு அதெல்லாம் சரி வராது. இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள மார்க்கத்தை அமல்படுத்துறா அந்த குடும்பத்துக்கு தோதுவாகுதான் பார்த்துதான் செய்வோம். இல்லைன்னா நாங்க அந்த மார்க்கத்தை, அந்த சட்டத்தை குடும்பத்துக்குள்ள கொண்டு வரதுக்கு தயார் இல்லை. எங்கட குடும்ப கௌரவத்துக்கு அது பாதிப்பை கொண்டு வரப்படாது, எங்கட சந்தோஷத்தை சீர்குலைக்கப்படாது. நாங்க சந்தோஷமா ஜொலியா பண்ணா இருக்கிறதுக்கு மார்க்கத்தில் உள்ள ஒரு சட்டம் தடையா இருக்கும்டா, அதை நாங்க எடுக்கிறதுக்கு தயார் இல்லை. நாங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் என்பதுதான் எங்களை எதிர்பார்ப்போம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துடைய சந்தோஷத்துக்காக, குடும்பத்தினுடைய சந்தோஷத்துக்காக மார்க்கத்தை உதறி தள்ளிடுவோம் என்றிருந்தா நஷ்டவாளிகள். குர்ஆன்ல ரப்பு ஒரு இடத்துல, குர்ஆன்ல அல்லாஹ் பட்டோலை கொடுக்கப்படுற முறை சொல்றான். சிலருக்கு வலது கை, சிலருக்கு இடது கை. மூணாவது ஒரு முறை, இடது கைதான், ஆனா முதுகுக்கு பின்னாலதான் கைய நீட்டி வாங்கிக் கொள்ளணும். மோத்துக்கு முன்னால தரமாட்டாங்க, முதுகுக்கு பின்னால அவ்வளவு கேவலமா? யார் அந்தாக்கள்? அவ்வளவு மோசமான நடவடிக்கையில் ஈடுபட்டவங்களா? ஊத்திய கிதாபஹு வராதஹரிஹி அவருக்கு நரகம் தான், வேறொன்றும் இல்ல. அவங்க யார் ஆக்கிருந்தா? இன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா, குடும்ப வாழ்க்கைய சந்தோஷமா கழிக்கணும் என்ற உணர்வோட மட்டும் வாழ்ந்தாக்க. ஜொலியா இருக்கணும். எங்கட வீட்டுக்குள்ள நாங்க ஜொலியா தான் இருப்போம். நாங்க பாட்டு கேட்போம், அதை பார்ப்போம், இதை பார்ப்போம். இங்க ஹராம் ஹலால் யாருக்கும் பேசலாம். இந்த குடும்பத்துக்குள்ள மஹரமியத் இல்ல, யாரும் யாரோடையும் கலக்கலாம், யாரும் யாரோடையும் பேசலாம். ரப்பு சொன்னதுக்கு முன்னுரிமை கொடுக்கிறதுக்கு தயார் இல்ல. எங்கட சந்தோஷம் தான் எங்களுக்கு வேணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு கௌரவத்தை வச்சு கொண்டிருக்கிறோம். எங்கட கௌரவத்தை எங்கட ஸ்டைலுக்கு மொரணா எதுவும் வந்துடும்னா அதுக்கு நாங்க அதை பேஸ் பண்ண தயார் இல்ல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு மோசமான முடிவுக்கு நாங்க ஆளாக வேண்டி வரும். எங்கட குடும்பத்துக்குள்ள நாங்க மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்கலண்டிருந்தா. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அழகான குடும்பம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் இந்த பூமிக்கு மேலால எவ்வளவு அழகாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு அழகான ஆதாரம் இந்த ஹஜ்ஜுடைய கடமைகள். எனவே நானும் நீங்களும் இந்த கால பகுதியில் அடைய வேண்டிய பலவிதமான படிப்பினைகள்ல ஒன்று, எங்கட குடும்பம் அல்லாஹ்வால தெரிவு செய்யப்படுற குடும்பமா இருக்கணும். ரப்பு என்ன நல்லவண்டு சிலவேளை புறக்கலாம், இந்த குடும்பத்தை புறக்குவானா என்று எல்லா குடும்ப தலைவர்களும் கேள்வி கேட்போம். எனவே நல்லவர்களா நாங்க வாழ்றது மட்டும் இல்ல, நல்ல குடும்பமா வாழ்ந்து உலகத்துல சந்தோஷமா வாழ ஆசைப்படுறது போல நாளைக்கு சொர்க்கத்திலையும் முழு குடும்பமா வாழுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. குற்றங்குறைகளை மன்னித்தருள்வாயா, ரஹ்மத் செய்தருள்வாயா, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயா, நல்ல குடும்பமா வாழ வச்சிரு நாயனே. உலகத்துல எங்கட பொறுப்புல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ சந்தோஷமா நாங்க இருக்கிறது போல நாளைக்கு நாங்க எல்லாரும் சொர்க்கத்துல குடும்பமா வாழ வச்சிரு நாயனே. நாட்டுல நிம்மதி ஏற்படுத்துவாயா, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துவாயா. இஸ்லாமியர்கள் அவங்களோட இபாதத்துகளை செய்யறதுக்கு எந்த ஒன்றையும் தடையாக்கிறாதே நாயனே. வாஹிரு தாவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.